بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري الباب الأول في أحكام الطهارة والمياه وفيه عدة مسائل المسألة الأولى في التعريف بالطهارة وبيان أهميتها وأقسامها أهمية الطهارة وأقسامها الطهارة هي مفتاح الصلاة وآكد شروطها والشرط لا بد أن يتقدم على المشروط والطهارة على قسمين القسم الأول طهارة معنوية وهي طهارة القلب من الشرك والمعاصي وكل ما ران عليه وهي أهم من طهارة البدن ولا يمكن أن تتحقق طهارة البدن مع وجود نجس الشرك كما قال تعالى إنما المشركون نجس القسم الثاني الطهارة الحسية وسيأتي تفصيل القول فيها في الأسطر التالية முதலாவது அத்தியாயமாக தஹாரா சுத்தம் என்ற அந்த விஷயத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். அதிலே ஆசிரியர்கள் இந்த அத்தியாயத்திலே 10 பாடங்கள் இருப்பதாக குறிப்பிட்டார்கள். அதிலே முதலாவது பாடம், இந்த பாடத்திலே என்னென்ன விஷயங்கள் பேசப்படும்? சுத்தம் பற்றிய சட்டங்கள், சுத்தம் பற்றிய சட்டங்கள், இன்னும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட சட்டங்கள். புரியுதுங்களா? கவனிங்க, இந்த முதல் பாடத்தில் பல விஷயங்கள் இருக்கின்றன. இத்தா பல விஷயங்கள், இத்தது மசாயில், மசலத்தின் உடைய பன்மை மசாயில், பல விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது முதல் பாடத்திலையும் பல விஷயங்களை பற்றி நாம் பேசுவோம். அல் மசலத்துல் ஊலா, முதலாவது விஷயம், முதலாவது சட்டம், மசலத்துன் மசாயிலு, மசலத்துன் ஒருமை, மசாயில் பன்மை, விஷயம், சட்டம், கருத்து, சர்ச்சை, பேச்சுகள், இந்த மாதிரி பல அர்த்தங்கள் நம்ம கொடுக்கலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி. அல் மசலத்துல் ஊலா, முதல் விஷயம், ஃபி தஅரீஃபி பி தஹாரதி, தஹாரத்துடைய விளக்கம். தஹாரத் என்பதற்குரிய டெபினேஷன், தஅரீஃப் என்றால் பொருள், அதனுடைய விளக்கமான பொருள் என்ன, பொருள் என்றால் அர்த்தம், புரியுதா? ஓ பயானி அஹம்மியத்திஹா, அதனுடைய முக்கியத்துவத்தின் விளக்கம், முக்கியத்துவத்தை விவரிப்பது, பயான் விவரிப்பது, விளக்கம், ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். அதனுடைய முக்கியத்துவத்தை விவரிப்பது, வ அக்ஸாமிஹா, இன்னும் இந்த சுத்தத்தினுடைய வகைகளை விவரிப்பது. அப்ப முதலாவது பாடத்தில் சுத்தம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை, தண்ணீர் சம்பந்தப்பட்ட சட்டங்களை பேச இருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களாமா? முதலாவது பாடத்தில் சுத்தம் சம்பந்தப்பட்ட, தண்ணீர் சம்பந்தப்பட்ட சட்டங்களை பேச இருக்கிறார்கள். அப்ப இந்த முதல் பாடத்தில் நிறைய விஷயங்களை பற்றி ஆசிரியர்கள் பேசுவார்கள். அதில் முதலாவதாக சுத்தம், தஹாரா என்ற அந்த வார்த்தைக்கு என்ன சரியான கருத்து விளக்கம், அதை சொல்வார்கள். இரண்டாவதாக இந்த தஹாரா எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை பற்றி விவரிப்பார்கள். அடுத்ததாக தஹாரத் எத்தனை வகையாக இருக்கிறது, அதை பற்றி விளக்குவார்கள். முதலாவதாக அஹம்மியத்து தஹாரத்தி வ அக்ஸாமுஹா, சுத்தத்தின் முக்கியத்துவமும் அதனுடைய வகைகளும், சுத்தத்தினுடைய முக்கியத்துவம், சுத்தம் ஏன் ரொம்ப அவசியம். அத்தஹாரத்து ஹிய மிஃப்தாஹு ஸலாதி, சுத்தம் அதுதான் தொழுகையின் சாவி. மிஃப்தாஹ் சாவி, தொழுகையினுடைய சாவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக இந்த வார்த்தையை ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. புரியுதா? சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாகவும் தொழுகையின் திறவுகோல் சுத்தமாகவும் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்போ ஒரு மனிதர் தொழ வேண்டுமென்றால் அவர் செய்ய வேண்டிய முதல் நிபந்தனை அவர் சுத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதா? அதுதான் சொல்றாங்க, அத்தஹாரத்து ஹிய மிஃப்தாஹு ஸலா. இரண்டாவது, வஆக்கது ஷுரூத்ஹா. ஆக்கது, மிக உறுதியான, மிக வலிமையான, மிக மிக அவசியமான. ஷுரூத், ஷர்த்துனுடைய பண்மை, நிபந்தனைகள். ஹா அதனுடைய, அதாவது தொழுகையுடைய, தொழுகையுடைய நிபந்தனைகளில், தொழுகையுடைய நிபந்தனைகளில் இந்த சுத்தம் என்பது மிக முக்கியமான, மிக அவசியமான, மிக மிக உறுதியான ஒரு நிபந்தனையாகும். வஷரத்து, நிபந்தனை என்பது லாபுத்த, அவசியமாக இருக்கிறது. ஐயத்த கத்தம, முந்தி இருக்க வேண்டும். அலல் மஷ்ரூத்தி, அது எதற்கு நிபந்தனையாக இருக்கிறதோ. புரியுதா? ஒரு விஷயத்துக்கு ஒன்றை நிபந்தனை என்று சொன்னால் அந்த விஷயம் வர்றதுக்கு முன்னாடி இந்த நிபந்தனை அங்க இருக்கணும். புரியுதா? அப்ப தொழுகைக்கு சுத்தம் நிபந்தனை என்று சொல்லும் பொழுது, தொழுகைக்கு சுத்தம் நிபந்தனை என்று சொல்லும் பொழுது நீங்க தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி அங்க சுத்தம் இருக்கணும். அப்ப தொழுகை என்பது மஷ்ரூத், சுத்தம் என்பது ஷர்த். புரியுதா? அந்த தொழுகைக்கு முன்னாடி சுத்தம் என்பது இருக்க வேண்டும். கவனிங்க. அப்ப இந்த சுத்தம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை சொல்லும் பொழுதும், தண்ணீர் சம்பந்தப்பட்ட சட்டங்களை சொல்லும் பொழுதும், முதலாவதாக சுத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அடுத்து சுத்தத்தினுடைய வகைகளை சொல்கிறார்கள். முதலாவது என்ன சொல்கிறார்கள்? சுத்தத்தினுடைய முக்கியத்துவம். அப்ப சுத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று என்ன சொல்லுங்க? இந்த தஹாரா தான் தொழுகையினுடைய சாவி. இரண்டாவது, தொழுகையினுடைய ஷர்த்துகளில் மிக மிக உறுதியான ஒரு ஷர்த். புரியுதா? இப்ப நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த புத்தகம் இருக்குல்ல, இது ரொம்ப சுருக்கமான புத்தகம். இதுல நேரடியா சட்டங்களை அதிகமா சொல்வதுதான் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம். அதனாலதான் நம்ம இந்த புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஜஸ்ட் மற்ற விஷயங்களை அப்படி ஒரு கோடு போட்டு காட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் அதை விரிவா விளக்கமா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வர்றாங்க இப்ப பாருங்க, சுத்தம் என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை புரிய வைப்பதற்கு ஆசிரியர்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு விட்டு அடுத்து அவங்க போயிடுறாங்க. ஏன்னா விவரிக்க வேண்டிய விஷயம் வேற இருக்கு. புரியுதா? அப்ப அந்த அதுலயுமே அதனுடைய முக்கியத்துவத்தை விவரிக்கும் பொழுது எவ்வளவு அழகான ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. தொழுகைக்கு சாவி என்று சொல்றாங்க, சுத்தம் என்பது சாவின்னு சொல்றாங்க. இரண்டாவது சொல்கிறார்கள், தொழுகையினுடைய ஷரத்துகள் நிறைய இருக்கு, அந்த ஷரத்துகள்லயே ரொம்ப வலிமையான ஷரத்து, ரொம்ப உறுதியான ஷரத்து இந்த சுத்தம் என்று சொல்கிறார்கள். புரியுதா? சரி, இப்ப கவனிங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை எவ்வளவு அவசியமான ஒன்று என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் என்றா இப்ப வகுப்புக்கு வந்து படிக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்தியாக்காரங்களுக்கு தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியுமா? தெரியாது. இந்தியாக்காரங்களுக்கு தொழுகைங்கிறது எப்படின்னு சொன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு போனதுக்கு பிறகு தொழுதுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் பேரம்பேச்சியெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை. ஆண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை தொழுதா போதும், பெருநாள் தொழுதா போதும், எப்பயாவது பராத்திரவுக்கு உள்ளார போய் தலையில கச்சிப்பு மாட்டிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி விளங்கி வச்சிருப்பாங்க. இந்தியாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு முக்கியத்துவமே கிடையாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்தியன் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கலாச்சாரத்தில் தொழுகை என்பது ஜஸ்ட் செய்யணும், விட்டா விட்டாச்சு, பாவம் தான், ஆனால் தப்பு கிடையாது. இந்த அளவுக்கு தான் அவங்க மண்டையில புரிஞ்சு வச்சிருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகை என்பது இஸ்லாமிலே எப்படிப்பட்ட ஒரு அமல், அது இல்லாதவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்விதமான நசீபு பங்குமே கிடையாது. தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வித பங்கும் இல்லை. அவன் இஸ்லாமியை விட்டு வெளியேறியவன், அவன் காஃபிர். ஒரு மனிதர் தொழுகையுடைய வக்து வந்துவிட்டது, தொழுகை சொல்றோம், தொழுக மாட்டேங்கிறாரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாரு, தொழுகையுடைய நேரம் தவறி போயிடுது. இப்படியாக தொழுகையுடைய நேரங்களை தவறு செய்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதர் அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறியவர். அவர் வெள்ளிக்கிழமை தொழுதாலும் சரி, பெருநாள் தொழுதாலும் சரி, பராத்திரவு தொழுதாலும் சரி, அதுக்கப்புறம் என்னென்ன ராத்திரி இருக்கு, மேராஜ் ராத்திரி தொழுதாலும் சரி, புரியுதுங்களாமா? ஐங்கால தொழுகைகளை தொழாதவர் யாரு? சரி, அப்ப தொழுகை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஷஹாதாவிற்கு அடுத்த ஒரு இபாதத். இதை எல்லாருமே செய்யணும். இதை யார் யார் செய்யணும்? ஏழையும் தொழுகணும், செல்வந்தனும் தொழுகணும் இல்லையா? ஜகாத் அப்படி கிடையாது, செல்வந்தர்கள் மேலதான் கடமை. நோன்பு ரமதான் மாசத்துல தான் கடமை. ஹஜ்ஜு செல்வந்தராகவும் இருக்கணும், வாழ்க்கையில ஒரு தடவை தான். தொழுகை அப்படி கிடையாது. இப்ப நேற்று தொழுதுட்டீங்க, இன்னைக்கு தொழுவீங்களா தொழ மாட்டீங்களா? தினைக்கும் தொழுகணும், அஞ்சு வேளை தொழுகணும் இல்லையா? தஹஜ்ஜத் தொழுதா சுபு தொழுக வேணாம்னு இருக்கலாமா? முடியாது. புரியுதா? தொழுதுகிட்டே இருக்கணும். வாழ்க்கையில தொழுகை என்பது நோயாளியாக இருந்தாலும் அல்லது உடல் சுகமாக இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் உள்ளூர்ல இருந்தாலும் எல்லா நிலையிலுமே தொழுகை கடமை. ஒன்று மயக்கத்தில் இருக்கணும் அல்லது பைத்தியமாகி போயிருக்கணும் அல்லது பெண்களுக்கு உண்டான பிரச்சனை இருக்கணும். இதை தவிர எந்த நிலையிலுமே ஒரு மனிதனை விட்டு தொழுகை நீங்காது. புரியுதா? இவ்வளவு முக்கியமான இபாதத்துக்கே இந்த ஒது தான், இந்த தஹாரத்து தான் சாவின்னு சொன்னா அப்ப புரிஞ்சுக்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு எப்படி தொடர்பு படுத்துறாங்க, புரியுதுங்களா? தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க புரிந்து கொண்டால் அந்த தொழுகைக்கே சாவி எது? சுத்தம், தஹாரா. புரியுதா? இடம் சுத்தமா இருக்கணும், தொழுகிற இடம் சுத்தமா இருக்கணும், உடல் சுத்தமா இருக்கணும், உடை சுத்தமா இருக்கணும், அது போக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சுத்தத்தையும் அங்க எடுத்திருக்கணும். புரியுதா? அதான் ஒது என்ற சுத்தம். புரியுதா? ஹதஸ், சின்ன சிறு தொடக்கு பெருந்தொடக்குகளை விட்டு நீங்கி இருப்பது, குளித்திருப்பது, அதை போல ஒழு செய்திருப்பது. இதிலிருந்து நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம், இந்த சுத்தம் என்பது அல்லாஹுடைய தீன்ல அல்லாஹுவிடத்துல எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை, எவ்வளவு ஒரு கண்ணியமான ஒன்று, எவ்வளவு முக்கியமான ஒன்றுன்னு சொல்லிட்டு. தொழுகை என்பது இஸ்லாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. அந்த கடமைக்கு சாவியாக எது இருக்கிறது? தஹாரா இருக்கிறது. புரியுதா? அதே போல தொழுகைக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகள்லயே ரொம்பவும் வலியுறுத்தப்பட்ட நிபந்தனை எது? தஹாரா. புரியுதா? வத்தஹாரத்து அலா கிஸ்மைனி, அதுக்கு முந்திய வரி வஷ்ஷர்து, நிபந்தனை என்பது லா புத்த ஐயத கத்தம, முந்தி இருக்க வேண்டும். ரெண்டுக்கு சேர்த்து ஒரே அர்த்தம், லா புத்த அவசியம், கட்டாயம் இருக்க வேண்டும். ஐயத கத்தம முந்தி அலல் மஷ்ரூத், அது எதற்கு நிபந்தனையாக இருக்கிறதோ அதை விட. அடுத்து வத்தஹாரத்து அலா கிஸ்மைனி, இந்த பாராவில் ஆசிரியர்கள் சுத்தத்தினுடைய இரண்டு வகைகளை குறிப்பிடுகின்றார்கள். கவனிங்க, இந்த ரெண்டு பாராலையும் சுத்தத்தினுடைய இரண்டு வகைகள். ஆக சுத்தம் என்பது இரண்டு வகையாக இருக்கு என்று பிரித்து விடுகிறார்கள். சுத்தத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறார்கள்? இரண்டு வகை. கவனிங்க, ஒரு வகை உள்ளம் சார்ந்த சுத்தம், இரண்டாவது சுத்தம் வெளி உறுப்புகள் சார்ந்த சுத்தம். சுத்தம் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒரு வகை உள்ளம் சார்ந்த, உள்ளம் என்றால் கல்பு சார்ந்த சுத்தம். இரண்டாவது வெளி உறுப்புகள் சார்ந்த சுத்தம். புரியுதா? இந்த உள்ளம் சார்ந்த சுத்தத்தை தான் அத்தஹாரத்துல் மஅனவியா, அத்தஹாரத்துல் மஅனவியா. உள்ளம் சார்ந்த சுத்தம், அல் மஅனவியா என்றால் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம், அந்த மாதிரி அர்த்தம் வரும். புரியுதா? உள்ளம் சார்ந்த சுத்தம, உள்ளம் சார்ந்த சுத்தம் என்றால் என்ன? நம்முடைய கல்பை, நம்முடைய உள்ளத்தை ஷிர்கான நம்பிக்கைகளிலிருந்தும் பெரும் பாவங்களை விட்டும், தீய எண்ணங்களை விட்டும், கெட்ட ஆசைகளை விட்டும், கெட்ட குணங்களை விட்டும் சுத்தமாக வைத்திருப்பது. இது உள்ளம் சார்ந்த சுத்தம். சுத்தத்தினுடைய முதல் வகை உள்ளம் சார்ந்த சுத்தம். அது என்ன உள்ளம் சார்ந்த சுத்தம்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பை எடுத்து, அவங்களுடைய நெஞ்சத்தை எடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜம்ஜம் தண்ணியில தங்க தாம்பாளத்தில் வச்சு கழுகினாங்க. புரியுதா? அவங்களுடைய உள்ளம் சுத்தமாக்கப்பட்ட உள்ளம். நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். புரியுதா இல்லையா? அதாவது அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். அதாவது மௌத்தா போறதுக்கு முன்னாடி உள்ளத்தை சுத்தப்படுத்திட்டு மௌத்தா போயிடணும். உள்ளத்தை சுத்தப்படுத்திட்டு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த நாளில் செல்வம் பலன் தராது, பிள்ளைகளும் பலன் தர மாட்டார்கள். யார் பாதுகாக்கப்பட்ட உள்ளத்தோடு வருவாரோ அவர்தான் தப்பிப்பார். பிகல்பின் சலீம், சலீம் என்றால் பாதுகாக்கப்பட்ட உள்ளம். அதாவது ஷிர்கிலிருந்து, குஃபுர் இறை நிராகரிப்பிலிருந்து, நயவஞ்சகத்தனத்திலிருந்து, கெட்ட குணங்களிலிருந்து, கெட்ட பண்புகளிலிருந்து, மற்ற எல்லாவிதமான அழுக்குகள், புரியுதா, அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, முதல்ல பரிசுத்தமாக்கணும், அப்புறம் பாதுகாக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹு தஆலா நபியுடைய வேலை என்ன சொல்கிறான்? லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம். இந்த நபியை அனுப்பி நாம் உங்கள் மீது கருணை காட்டினோம். இந்த நபி உங்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டி, ஹதீஸுகளை உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களை சுத்தப்படுத்துவார். நபியுடைய பணி என்ன? சுத்தப்படுத்துதல். நபி அவர்கள் எதை சுத்தப்படுத்தினார்கள்? நபி சஹாபாக்களுடைய, மனிதர்களுடைய கல்புகளை, உள்ளங்களை சுத்தப்படுத்தினார்கள். அத்தஹாரத்துல் மானவியா. அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் கிளீனஸ், அத ஆன்மீக ரீதியான, உள்ளம் ரீதியான சுத்தம். அந்த சுத்தம் என்று ஆசிரியர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள்? உள்ளம் சுத்தமாக இருப்பது. உள்ளத்தை எதிலிருந்து சுத்தமாக வைக்க வேண்டும்? ஷிர்கிலிருந்து, குஃபுரிலிருந்து, இன்னும் உள்ளத்தை கெடுக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களிலிருந்து. புரியுதா? இந்த சுத்தத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். புரியுதா? தஸ்கியத்துல் நஃப்ஸ், உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. சஹாபாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய தோழமையிலிருந்து குர்ஆன் ஓதுறதை கேட்டு 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 அந்த ஈமானை கொண்டு வந்து தங்கள் மேல அவர்கள் முயற்சி செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் உள்ளத்தை ரொம்ப சுத்தமா வைத்துக் கொண்டார். நாம் என்ன செய்கிறோம்? காலையில எழுந்திரிச்சோமா, குளிச்சோமா, துவச்ச ட்ரெஸ் எடுத்து போட்டோமா, அயன் பண்ண ட்ரெஸ் போட்டோமா, இப்படியே நம்மளை போடிக்கிட்டே இருக்கு. என்றைக்காவது நம்முடைய கல்பும் அழுக்கா போயிருக்குது, அழுக்கா போயிருக்கும் என்பதாக நம்ம சிந்திச்சு பார்த்து அந்த கல்பை எப்படி சுத்தப்படுத்துறது நம்ம நினைக்கிறோமா? அது நினைக்கிறது இல்லை. புரியுதா? எப்பப்பெல்லாம் கல்பு அசுத்தமாகிறது என்பதாவது நமக்கு தெரியுமா? அதுவும் தெரியறது இல்லை. இப்ப துவச்ச ஒரு ஆடை, அது அசுத்தமாகுது, அழுக்காகுது, ரெண்டு இருக்கு, அசுத்தம் ஒண்ணு, அழுக்காகிறது ஒன்னு இருக்கு. இது நமக்கு பார்க்கும்போது தெரியுதா இல்லையா? தெரியுது. இப்ப உள்ளம் அழுக்காகிறது, அசுத்தமாகிறது என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செஞ்சா அவனுடைய உள்ள அழுக்காயிடு. புரியுதா? ஷிர்கு, குஃபுரு, நிஃபாக், நயவஞ்சகத்தனமான காரியங்களை செஞ்சா அவனுடைய உள்ளம் அசுத்தமாயிடு. பாவத்தின் மூலமாக உள்ள அழுக்காகி கொண்டே போகிறது. ஷிர்கு, குஃபுரு, நிஃபாக், நயவஞ்சகத்தனம், இந்த மாதிரியான செயல்களால் உள்ளம் அசுத்தமாகி விடுகிறது. புரியுதா இல்லையா? இந்த பெரும்பாவங்களையும் நிறைய பாவங்களை மனிதன் தொடர்ந்து செய்யும் பொழுதும், அந்த பாவங்களில் மூழ்கி அதில் அவன் இன்பம் கண்டுவிடும் பொழுதும், அதுவும் அவனுடைய உள்ளத்தை அசுத்தமாக்கிவிடும். அதே போல குணங்கள், அஹ்லாக், கேரக்டர், பொறாமப்படுறது, யாரை பார்த்தாலும் பொறாம, யாரை பார்த்தாலும் கேவலமா பார்க்கறது, யாரை பார்த்தாலும் மட்டமா பேசுறது, தன்னைத்தானே ரொம்ப பெரிய ஆளா நினைக்கிறது, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு பெருமை அடிக்கிறது, அது பெண்களுக்கு சொல்லவே வேணாம். என்னம்மா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நகையை வச்சு, டிரெஸ்ஸை வச்சு, தான் குடும்பத்தை வச்சு, தான் புருஷனை வச்சு, தன்னுடைய வீட்டை வச்சு, இப்படியே ஒரு லிஸ்ட் இருக்கும். புரியுதா இல்லையா? பெருமை அவ்வளவு, மண்ட கணம் இருக்குதே எவ்வளவு இருக்கா, மண்டையுடைய கணத்தை விட மண்ட கணம் அவ்வளவு அதிகமா இருக்கும். இப்படி மண்டைக்கு ஒரு கணம் இருக்கும்ல, மண்டை எவ்வளவு கனமா இருக்கும், ஒரு 5 கிலோ இருக்குமா நம்ம மண்டையை வீட்டு போட்டா, அதை விட என்ன அதிகமா இருக்கும், தலை கணம் அதிகமா இருக்கும். நல்லா பாதுகாக்கும், அவ்வளவு புறம் பேசுறது, கோல் பேசுறது, எல்லாமே நல்லா பாதுகாக்கும். அப்ப இந்த உள்ளத்தை வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். அதாவது எப்படின்னா, உடை அழுக்காயிருந்து தொழுதா கூட தொழுக கபூல் ஆயிடும். உடை உடல் அழுக்கு இருக்குல்ல, இப்ப காலையில குளிச்சிட்டோம், சாயந்தரம் வரைக்கும் நிறைய வேலை செய்யறோம், அழுக்காயிடுது, உடையும் அழுக்காயிடுது, உடலும் அழுக்காயிடுது. தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா? ஆனா உள்ள அழுக்கா இருக்கு. உள்ளத்துல முகஸ்துதி, உள்ளத்துல பெருமை, உள்ளத்துல அடங்கா பிடாரி, நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு முன்னாடி போய் அல்லாஹ்னு சுஜித் பண்றான். அல்லாஹ் சொல்லுவான், இவனை தூக்கி வெளியே போடுங்கன்றான், இவன் தொழுகையை தூக்கி வெளியே போடுங்கன்றான். அல்லாஹ் பாதுகாக்கு. ஏன்? கல்பு, கல்பு சரியில்லை. புரியுதா? இப்ப அதனாலதான் ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆன்மீக ரீதியான உள்ளம் ரீதியான சுத்தம் இருக்கிறது, இது உடல் சுத்தத்தை விட முக்கியமானது. உள்ளம் ரீதியான சுத்தம் என்பது உடல் ரீதியான சுத்தத்தை விட மிக முக்கியமானது. புரியுதா? உடல் ரீதியான சுத்தம் என்பது உள்ளம் சுத்தமாகாமல் முழுமை அடையாது. இப்போ ஒரு காஃபிர் நல்லா செங்கல்ல வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டான். புரியுதா? ஆமா, 1 லிட்டர் பெர்ஃபியூம் எடுத்து மேல அடிச்சுக்கிட்டான், நேரா ஷோரூம்ல போய் சட்டையை வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டான், கோட்டு சூட்டை எல்லாம் போட்டுக்கிட்டான். இப்ப இவனுடைய உடலும் உடையும் சுத்தமா இருக்கு, சரியா? உள்ள எப்படி இருக்கு? நஜிச, உள்ளம் நஜிச, சரியா? இப்ப இந்த உடல் சுத்தத்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இவனுக்கு? ஒண்ணு கிடையாது. உடல் சுத்தத்தால் எந்த பிரயோசனமும் ஏற்படாது, எதுவரை உள்ளம் சுத்தமாகாதோ. புரியுதா? அது வரைக்கும் கருத்து அர்த்தம் பாருங்க. அல் வத்தஹாரத்து அலா கிஸ்மைனி, சுத்தம் 2 வகைகளின் மீது இருக்கிறது, அதாவது 2 வகைகளாக இருக்கிறது. புரியுதா? அரபில் எப்படி சொல்லுவாங்க, வத்தஹாரத்து கிஸ்மானி அப்படியும் சொல்லலாம், வத்தஹாரத்து அலா கிஸ்மைனி அப்படியும் சொல்லலாம். அல் கிஸ்முல் அவ்வலு, முதல் வகை தஹாரத்துன் மானவியத்துன், பொருள் சார்ந்த, கருத்து சார்ந்த, ஆன்மீக சார்ந்த சுத்தமாகும். வஹிய, அது தஹாரத்துல் கல்வி, உள்ளம் சுத்தமாக இருப்பது, பின ஷிர்கி, இணை வைத்தலை விட்டும், வல் மஆசி, பாவங்களை விட்டும், வகுல்லு வகுல்லி மாரான அலைஹி, இன்னும் அந்த உள்ளத்தின் மீது அழுக்காக படிந்துவிடக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டும். ராணன் சொன்னா அழுக்காக படிந்து விடுவது, துருவாக படிந்து விடுவது. வகுல்லிமா, இன்னும் எல்லா விஷயங்கள், அதாவது ராண படிந்து விடுகின்றன அழுக்காக, அழகி அந்த உள்ளத்தின் மீது. ஆக உள்ளத்தை சுத்தமாக வைத்திருப்பது ஷிர்கிலிருந்தும் பெரும்பாவங்களிலிருந்தும், இன்னும் உள்ளத்தின் மீது அழுக்குகளாக துருக்களாக படிந்துவிடக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு. அது என்னென்ன? எல்லா வகையான கெட்ட குணங்கள், கெட்ட பண்புகள், கெட்ட பேச்சுகள் எல்லாமே. வலாயும் கினு, சாத்தியமில்லை, அன் தஹக்கக, நிகழ்வது, தஹாரத்துல் பதனி, உடல் சுத்தம், மா வுஜூதி நஜிசி ஷிர்கி, ஷிர்குடைய அசுத்தம் இருப்பதோடு. ஷிர்குடைய அசுத்தம் எங்கம்மா இருக்கும்? கல்புல இருக்கும். ஒரு மனிதன் ஷிர்கு செய்கிறான் என்றால் அவனுடைய உள்ளம் நஜிசாக இருக்கும். இப்ப கோயிலுக்கு போகும்பொழுது நல்லா குளிச்சுட்டு சுத்தமா போறாங்க, உடல் சுத்தமா இருக்குது, ஆனா அவங்க செய்யக்கூடிய காரியம் அவர்களுடைய உள்ளத்தை அசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? வலா யும்கினு அன் தத்ஹக்கக தஹாரத்துல் பதனி, உடல் சுத்தம் நிகழாது, ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை, நிகழ்வதற்கு சாத்தியமில்லை, மா வுஜூதி நஜிசி ஷிர்கி, ஷிர்க்குடைய அசுத்தம் இருப்பதோடு. கமா கால தஆலா, அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பதை போல. இன்னமல் முஷ்ரிகூன, இணை வைப்பவர்கள் எல்லாம் நஜசுன், அசுத்தமானவர்கள். நஜிசுன், ஜீமுக்கு கசரா வச்சு நஜிசுன்னு படிச்சா அசுத்தமான பொருள், புரியுதுங்களா? அசுத்தமானது, அசுத்தம், அசுத்தமான அந்த வஸ்துக்கள் எல்லாம். நஜசுன் என்று சொன்னா அசுத்தமானவர்கள், புரியுதா? இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், முஷ்ரிக்குகள் எல்லாம் அசுத்தமானவர்கள். அல் கிஸ்மு சானி என்ன அர்த்தம்? அத்தஹாரத்துல் ஹிஸ்ஸியது, வெளிரங்கமான சுத்தம். அல் ஹிஸ்ஸியா வெளிரங்கமான, அல் ஹிஸ்ஸியா என்று சொன்னால் புலன்களால் அறிந்து கொள்ளப்படக்கூடியதுன்னு அர்த்தம். நேரடி அர்த்தம் வந்து புலன் சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கண்ணு, காது, மூக்கு, கை, தொட்டு உணர்வது, இந்த மாதிரி ஐந்து புலன்கள் சொல்றாங்களா இல்லையா? அத்தஹாரத்துல் ஹிஸ்ஸியது, அதாவது வெளியில் உணரப்படக்கூடிய சுத்தம். கழுகிறோம், குளிக்கிறோம், புரியுதா? இதெல்லாம் அதுல வரும். வசயதி தஃப்ஸீலுல் கௌலி ஃபீஹா, சயதி பின்னால் வரும். தஃப்ஸீலுல் கௌல், அல் கௌல் கூற்று, தஃப்ஸீல் விவரிப்பது, அதாவது விரிவான கூற்று. இந்த இரண்டாவது சுத்தத்தை பற்றி ஃபில் அஸ்துரி தாலியத்தி, பின்வரக்கூடிய வரிகளில். அப்ப ஆசிரியர் என்ன சொல்லி, ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த வெளிரங்கமான சுத்தத்தை பற்றிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய வரிகளில் அதனுடைய விவரங்கள், விளக்கங்கள் வரும், புரியுதா? அல் கிஸ்மு சானி அத்தஹாரத்துல் ஹிஸ்ஸியது, இரண்டாவது வகை வெளிரங்கமான சுத்தம். வசயதி பின்னால் வரும். தஃப்ஸீலுல் கௌலி ஃபீஹா, அதில் விரிவான கூற்று அல்லது அதில் கூற்றை விவரிப்பது. பில் அஸ்துரி தாலியத்தி, பின்னால் வரக்கூடிய வரிகளிலே. இந்த வெளிரங்கமான சுத்தத்தை பற்றி பேசப்படக்கூடிய பேச்சினுடைய விளக்கம் பின்னால் அடுத்து வரக்கூடிய வரிகளிலே வரும். சரி, இந்த முதல் பாடம், முதல் பாடம் எது சம்பந்தப்பட்டது? சுத்தத்தினுடைய சட்டங்கள் சம்பந்தப்பட்டது, தண்ணீருடைய சட்டங்கள் சம்பந்தப்பட்டது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு என்பதாக சொல்லி முதலாவது விஷயத்தில் என்ன குறிப்பிட்டார்கள் ஆசிரியர்கள்? சுத்தத்தினுடைய முக்கியத்துவமும் சுத்தத்தினுடைய இரண்டு வகைகளையும் சொன்னார்கள். அடுத்து அதுல இரண்டாவது விஷயம், புரியுதுங்களா? முதல் பாடத்தில் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி முதல் விஷயம் சொன்னாங்கல்ல, அதுல அடுத்தது இரண்டாவது விஷயம், சுத்தத்தினுடைய கருத்து என்ன? தஹாரா என்ற வார்த்தைக்கு உண்டான பொருள் தஅரீஃபுஹா, ஏற்கனவே இதுக்கு நம்ம அர்த்தம் சொல்லியிருக்கிறோம், அதனுடைய டெபினேஷன், விளக்கம், பொருள், வரையறை. وهي في اللغة النظافة والنزاهة من الأقدار. الأقدار أقدار قذر உடைய பன்மை அக்தார், قذر قذر என்றால் அசுத்தமானது, அருவருப்பானது, புரியுதா? பார்க்கும்போது நம்முடைய உடல் சிலிர்க்கக்கூடியது, புரியுதா? இதெல்லாமே கதிருன்னு வரும். ஒரு விஷயத்தை பார்த்தா முகம் சுளிக்கிறோமா இல்லையா, அது எல்லாமே கதிருன், புரியுதுங்களா? அது நேரடி நஜிஸாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு அருவறுப்பான ஒரு பொருளாகவும் இருக்கலாம். வஹிய அதாவது அந்த சுத்தம் என்பது, ஹியனா அதுன்னு அர்த்தம். இங்க அது என்று எதை சொல்றாங்க? தஹாரா என்ற வார்த்தையை சொல்றாங்க. ஃபில் லுகத்தி அஹராதியில், மொழியில். அந்நவாஃபது, பாருங்க, நவீஃப், நவாஃபா, அதாவது ஒரு அரபியிலையும் சரி மற்ற மொழிகள்லையும் சரி ஒரு வார்த்தையை விவரிக்கும் போது அதுக்கு ஒப்பான அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடிய வேற ஒரு வெக்காபுலரி, வேற ஒரு வார்த்தையை வச்சு விளக்குவாங்க, புரியுதா? அது ஒரு இயற்கையான ஒன்று. அப்ப தஹாரா என்பது நவாஃபா, அரபியில நவாஃபா என்றால் சுத்தம் என்று அர்த்தம். அதே போல நசாஹா, நசாஹா என்றாலும் சுத்தம், விலகி இருத்தல், பரிசுத்தமாக இருத்தல். அந்நவாஃபத்து ஒன் நசாஹத்து மினல் அக்தார், அதான் சொல்றாங்க, அருவறுப்பான அசிங்கமான விஷயத்திலிருந்து சுத்தமாகி இருத்தல், விலகி இருத்தல். இது வந்து என்ன அர்த்தம்? டிக்ஷனரி மீனிங், அரபியினுடைய மொழியுடைய அர்த்தம் என்ன? தஹாரா என்பதற்கு அசுத்தமான விஷயங்களை விட்டு விலகி சுத்தமாக இருப்பது. அசுத்தமான விஷயங்களை விட்டு, அசுத்தமான செயல்களை விட்டு, அல்லது அசுத்தமான பொருள்களை விட்டு, அசுத்தமானவற்றை, அது எதா இருக்கட்டும், அசுத்தங்களை விட்டு சுத்தமாக இருப்பதற்கு தஹாரா என்று சொல்லப்படும். வஃபில் இஸ்திலாஹி, புழக்கத்தில், புரியுதுங்களா, இஸ்திலாஹி என்று சொன்னால் புழக்க. அப்ப இந்த தஹாரா என்ற இந்த வார்த்தைக்கு அதனுடைய அகராதி பொருள் அசுத்தமானவற்றை விட்டு, அசுத்தமான காரியங்களை விட்டு, அசுத்தமான செயல்கள், அசுத்தமான பொருள்கள், எதெல்லாம் அசுத்தமோ, புரியுதா, அவற்றை விட்டு தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு தஹாரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இஸ்திலாஹ், புழக்கம், புழக்கம் என்று சொன்னா ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விளக்கி இருக்கிறோம். ஒன்றுக்கு டிக்ஷனரியில் ஒரு மீனிங் இருக்கும், நம்முடைய வழக்கத்தில் அதுக்கு ஒரு மாற்றமான அல்லது விரிவான அர்த்தம் வச்சிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நீதிபதினு சொன்னோம், நீதினு சொன்னோம், புரியுதுங்களா, விளங்கச்சா இல்லையா, ஞாபகம் இருக்கா இல்லையா. இப்போ அதே போலதான் இந்த தஹாரா என்பதற்கு மார்க்கத்தினுடைய வழக்கத்தில், நம்முடைய ஷரியத், குரான், ஹதீஸ், இஸ்லாமிய ஷரியத்தினுடைய வழக்கத்தில் அந்த பயன்பாட்டில் இந்த தஹாரா என்பது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால், இரண்டு விதமான, புரியுதா, இரண்டு விதமான தொடக்குகளை விட்டு. இப்ப தொடக்குனா என்ன தமிழ்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு இரண்டாவது சொல்றேன், இரண்டு விதமான தொடக்குகளை விட்டு நீங்கி இருப்பது, அல்லது தனக்கு ஏற்பட்ட இரண்டு விதமான தொடக்குகளை விட்டு தன்னை சுத்தப்படுத்துவது, புரியுதுங்களா. இப்ப தொடக்குனா என்னன்னா அது ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா, தொடக்கு என்பதற்கு என்ன அர்த்தம், ஒரு பிரச்சனை, ஜஸ்ட் ஏ ஒரு ப்ராப்ளம், ஒரு சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுள், அதாவது ஒரு விதமான ஒரு நெருக்கடியான ஒரு நிலை, ஒரு விஷயம் ஏற்படுது, அதனால உங்களுக்கு ஒரு அதுக்கு என்ன சொல்றது, அதாவது ஒரு முழுமையான ஒரு முழுமை நிறைவான தன்மை இருக்காது, அது ஏற்பட்டதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை. உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப கையில ஒரு உதாரணத்துக்கு நீங்க சாப்பிடுற சால்னா இருக்குது, இப்ப கையில ஊத்திடுறீங்க, இப்ப கையில பட்டுது, இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கம்மா, இந்த உள்பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிடுறீங்க, அதே சால்னா எடுக்கும்போது இந்த பக்கம் ஊத்திடுதுன்னு வச்சுங்க, இப்ப என்ன செய்றீங்க, ஒரு விதமா அருவறுப்பு உங்களுக்கு ஏற்படுது, உடனே அதை கழுவுறீங்க, தொடக்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு, அதே சால்னாவது தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஆனா அது இந்த இங்க பட்டவன என்ன ஏற்படுது நமக்கு, ஒரு விதமான ஒரு அருவறுப்பு மாதிரி ஏற்படுது, உடனே அதை கழுகுறோம், சுத்தம் பண்றோம். அப்ப ஏதாவது ஒன்று ஏற்பட்டு அதனால் நமக்கு ஒரு நெருக்கடி, ஒரு விதமான ஒரு அருவறுப்பான உணர்வு, அதை விட்டு நம்ம உடனே வெளியாகணும், புரியுதா, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுது பாருங்க, அதுக்கு பேர் தான் ஹதஸ். இப்ப உதாரணத்துக்கு இதே இந்த சட்டையில இப்ப டீ ஊத்திருது, இப்ப என்ன செய்றீங்க, உடனே ஓடுறீங்க, கழுகிறதுக்கு உடனே ஓடுறீங்க இல்லையா. இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு பேரு தான் ஹதஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு தடக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு விதமான நெருக்கடிய, ஒரு விதமான ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைய உருவாக்கிறது. இப்ப காலில் நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம், சரியா, இப்ப ரோட்ல தண்ணி இருக்குது, அதே போல மற்ற குப்பை கோலம்லாம் இருக்குது, செத்தையெல்லாம் இருக்குது, மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அங்க கொஞ்சம் தூரம் போனவுடனே இந்தியாவில் சொல்லவா வேணும், சாணி இருக்கு, டபக்குன்னு மிதிச்சிடுறீங்க, இப்ப என்ன செய்வீங்க, உடனே அதை தொடச்சி தேய்ச்சி சுத்தம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு மாறுவீங்க பாருங்க, புரியுதா. இந்த மாதிரியான வார்த்தைக்கு தான் ஹதஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு பேர் என்ன, அரபில ஹதஸ்ன்னு சொல்லுவாங்க, புரியுதா. அடுத்து பாருங்க, ஒன்று இயற்கை, அதாவது அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரு ஆரம்பத்திலிருந்து மனித உணர்வுகளோடைய ஏற்படுத்திவிட்ட ஒரு விஷயம், மனித உணர்வுகளோடு ஏற்படுத்திய ஒரு விஷயம் இருக்குது. இரண்டாவது, அதை மார்க்கம் ஏற்றுக்கொண்டு சட்டமாக ஆக்கியிருப்பது ஒரு விஷயம், அது மனித உணர்வுகளோடைய சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, புரியுதா, ஆனா அதை வந்து மார்க் வந்து சரி செய்யும், இது இது இருக்கலாம், இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, புரியுதா, இது இருக்கலாம், இருக்கக்கூடாது. சில விஷயங்களை நம்முடைய நேரிய இயற்கை அது தொடர்ந்து பல காலமாக தொன்று தொட்டு செய்து கொண்டே வரும். புரியுதா? அப்படிப்பட்ட விஷயத்தை மார்க்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கும், அதை சட்டமாகவும் ஆக்கியிருக்கும், அதை செய்வதற்கு நன்மையை வாக்களிச்சிருக்கோம், அதை செய்யாம விடுறத தப்புன்னு சொல்லியிருக்கும். புரியுதா? இப்ப உதாரணத்துக்குங்க, நகம் வெட்டுவது, முஸ்லிம்கள் மட்டும் நகம் வெட்டுறாங்களா, உலகத்தில் மற்றவங்களும் நகம் வெட்டுறாங்களா? எல்லாரும் நகம் வெட்டுறோம். அப்ப மனிதனுடைய இயற்கையில ஒன்று என்ன, இன்னைக்கு உள்ள இயற்கையை சொல்ல, இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, நகம் வளர்க்கறது கலாச்சாரமா போச்சு. முட்டாள்கள் அந்த காலத்தில் காட்டு பிராண்டின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த காட்டு பிராண்டிலாம் இப்ப எங்க வந்துட்டாங்க, எங்கம்மா வந்துட்டாங்க? அந்த காலத்தில் காட்டு பிராண்டிலாம், காட்டு பிராண்டினா யாரு, காட்டில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் இப்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். அவங்க தான் பாவம் என்ன செய்வாங்க, கண்டதையும் கழிதையும் மூஞ்சில தேய்ச்சிக்கிட்டு அங்க தேய்ச்சிக்கிட்டு, என்ன இங்க ஒரு இரும்பு அங்க ஒரு வளையன் போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சுத்தி திரிவாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்க வந்துட்டாங்க, நகரத்தில் வந்துட்டாங்க. புரியுதா இல்லையா? நீங்க மண்ணடியில் இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிங்க, நுங்கம்பக்கம் போனீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், எல்லா பேய் பிசாசும் அங்கதான் இருக்கும். நுங்கம்பக்கம் அண்ணா நகர் எல்லா பேய் பிசாசும் அங்க இருக்கும், அல்லாதான் பாதுகாக்கணும். புரியுதா இல்லையா? நான் சொல்லிட்டு கோச்சுக்காதீங்க, அவ்வளவு கன்றாவி அல்லாதான் பாதுகாக்கணும். அல்லாஹ் அக்பர். இதே வேற நாட்டுக்கெல்லாம் போயிட்டீங்க வச்சுங்க, சிங்கப்பூர் மலேசியா அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, யா அல்லாஹ் இப்படி இல்லாமடா மனுஷனு இருக்கானு சொல்லிட்டு கண்ணுக்குள்ளார நாலு வளையம் போட்டு வச்சிருப்பானு. ஏன்னா கண்ணு இமைக்குள்ளார அஞ்சு வளையம் போட்டு வச்சிருப்பானுவன், காதுக்குள்ளார இந்த உதடு இருக்கு பாருங்க, உதட்டுல அத்தனையிலையும் வளையம் போட்டு வச்சிருப்பானுவோ. அல்லாஹ் அக்பர் கபீரா, என்ன ஆச்சோ தெரியல, அல்லாஹ் பாதுகாக்கணும்ரா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து நேர்மையா நம்மளை பாதுகாத்துருக்கான் பாருங்க, சுஜூதிலே கிடக்கணும் ரப்பேன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா தொலைஞ்சோம். இந்த இஸ்லாம் மட்டும் நமக்கு கொடுக்கப்படலன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்குமோ, எந்த சாக்கடையில கிடந்திருப்போமோ, அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் அக்பர். இப்ப என்ன சொல்ல நானு, இப்ப நகை வெட்டுறது எல்லாரும் வெட்டுறாங்க, புரியுதுங்களா இல்லையா? அதே போல வந்து ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஸ்வாக் பல் விளக்குறது. புரியுதா? முஸ்லிம்கள் மட்டும் விளக்குறாங்களா, எல்லாரும் விளக்குறாங்களா? எல்லாரும் விளக்குறாங்க. இப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி சில இயற்கையான விஷயங்கள் இருக்கு, அதை மனிதர்கள் பொதுவா எல்லாரும் செய்வாங்க. அந்த விஷயங்களை மார்க்கமும் ஏற்று அங்கீகரிச்சு அதை மார்க்கத்தினுடைய ஒரு அமலாகவே ஆக்கியிருக்குது. இப்ப நம்ம மார்க்கத்தினுடைய இபாதத்தில் அமல்கின்ற ஒரு அமல் நகம் வெட்டுறது, பல் விளக்குறது, மிஸ்வாக் செய்யறோமா இல்லையா, பல்லு பிரஷ் போட்டாலும் சரி, பல்லு விளக்குனாலும் சரி, இதெல்லாம் இபாதத் அமல்கள், நல்ல அமல்களில் ஒரு அமலாகவே ஆக்கப்பட்டு விட்டது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையாமா? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நமக்கு குளிப்பு கடமையாகக்கூடிய சூழ்நிலை, நம்ம குளிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த உணர்வு வருது, இது எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. இதை மார்க்கமும் நமக்கு கடமையாக்கி இருக்குது. ஒரு சில நேரங்களில் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த குளிக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை எல்லாருமே அதை கடை பின்பற்றுகிறார்கள், அதை மார்க்கமும் கடமையாகவும் ஆக்கிருச்சு. புரியுதா? இப்ப அந்த நிலையிலிருந்து மனிதன் வெளியேறும் பொழுது, அந்த நிலை அவனுக்கு முடியும் பொழுது, அவனுக்கு இயற்கையாகவே அவனுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு வருது, நம்ம குளிக்கணும்னு சொல்லிட்டு. புரியுதா? இந்த மாதிரியான ஹதஸுக்கு தான் மார்க்கத்தில் ஹதஸ் அக்பர். இதுக்கு என்ன சொல்லப்படும், அதை தமிழில் நம்ம அறிஞர்கள் பெரிய தொடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெண்கள் அவங்க மாசத்திலிருந்து சுத்தமாகறாங்க, அதே போல பிரசவ உதிரத்திலிருந்து சுத்தமாகறாங்க, அதே போல வந்து கணவன் மனைவி குடும்பம் சேர்ந்ததுக்கு பின்னாடி குளிக்கிறாங்க, இது எல்லாமே அந்த பெருந்தொடக்கு. புரியுதுங்களா? அடுத்தது சிறு தொடக்கு, ஹதஸ் அஸ்கர், ஹதசுன் அஸ்கர். இப்ப உதாரணமா சுய தேவையை முடிச்சுட்டு வர்றோம். புரியுதா? அந்த சுய தேவையை முடிச்சுட்டு வரும் பொழுது இங்க வித்தியாசப்படுறோம். எப்படி? உதாரணமா மற்றவர்கள் காஃபிர்கள் இருக்காங்கல்ல, முஸ்லீம் அல்லாதவங்க, அவங்க என்ன செய்து கொள்வார்கள் அதிகப்படியா, அவங்க வெறும் கையை கழுவி கொள்வாங்க, காலை கழுவி கொள்வாங்க, இந்த அளவுக்கு தான் அவங்க சுத்தம் எடுப்பாங்க. நமக்கு நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுது, அதுக்கு மேல கையையும் கழுவுவோம், வாயை கொப்பளிப்போம், மூக்குக்கு தண்ணி செலுத்துவோம், முகத்தை கழுகுவோம், கையையும் மணிக்கட்டு வரை மட்டுமல்ல முட்டிக்கை வரைக்கும் கழுகுவோம், தலையையும் மசகு செய்து கொள்வோம், அதே போல காலையும் கரண்டைக்கால் வரைக்கும் கழுவி கொள்வோம். புரியுதா? இப்ப சுய தேவைகள் முடித்ததற்கு பிறகு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலை, சுய தேவைகள் முடித்ததற்கு பிறகு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலைக்கு ஹதஸ் அஸ்கர், ஹதஸ் அஸ்கர் சிறு தொடக்கு என்று சொல்லப்படும். புரியுதுங்களா? அதே போல பெண்கள் வந்து ஹைதில் இருந்து சுத்தமாகுவது, பெண்களுக்கு ஹைது ஏற்பட்டு விடுவது, அல்லது நிஃபாஸ் ஏற்படுவது, அல்லது கணவன் மனைவி சேருவது, அல்லது இரவுல வந்து ஏதாவது கனவு பார்த்து கடிதம் ஏற்படுவது, இது எல்லாவற்றுக்கும் ஹதஸ் அக்பர் பெருந்தொடக்கு என்று சொல்லப்படும். அதிலிருந்து வெளியேறும் பொழுது குளிப்பதன் மூலமாக நாம் சுத்தம் எடுத்துக் கொள்கிறோம். புரியுதா? சிறு தொடக்கிலிருந்து நாம் வெளியேறும் பொழுது ஒதுவின் மூலமாக சுத்தம் எடுத்துக் கொள்கிறோம். புரியுதா? கவனிங்க. வஃபில் இஸ்திலாஹி, வஃபில் இஸ்திலாஹி, நம்முடைய பழக்கத்தில் அல்லது வழக்கத்தில் சுத்தம் என்பது ரஃஉல் ஹதஸி, ஹதஸை நீக்குவது. ரஃஉல் ஹதஸி, தொடக்கை நீக்குவது. அப்ப தொடக்கு எத்தனை வகைப்படும்? இரண்டு வகை. ஒன்று என்ன? பெரிய தொடக்கு. இரண்டாவது சிறிய தொடக்கு. பெரிய தொடக்கு எதனால ஏற்படுது அதையும் சொல்லிட்டோம், சிறிய தொடக்கு எதனால ஏற்படுது அதையும் சொல்லியாச்சு. இரண்டாவது அர்த்தம் வஸவாலுல் ஹபசி, வஸவாலுல் ஹபசி. ஹபஸ் என்று சொன்னா அசுத்தம், ஜவால் என்றால் நீங்குவது. இப்ப ஒரு மனிதர் சிறுநீர் கழிக்க செல்லும் பொழுதோ, அல்லது மலஞ்சல கழிக்க போகும் பொழுதோ, அல்லது அவருடைய உடையில வேற ஏதாவது ஒரு அசுத்தமான ஒன்று பற்றுது அவருடைய உடல்லையோ உடலையோ உடையிலையோ, இப்ப அதை நீக்கிறது. இப்ப ஒருத்தர் ஒழு செய்யறாருமா, ஒழு செய்யறாரு, ஆனா அவருடைய சட்டையில சிறுநீர் பற்றுக்கு, கூடுமா? கூடாது. அப்ப ஹதஸ் என்பது வேற, அதே போல தன்னுடைய உடல் உடை இடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை நீக்குவது என்பது வேற. இந்த ரெண்டையும் சேர்த்ததுதான் தஹாரத்துன் என்பது. புரியுதா? இந்த ரெண்டுல முதல் வகை சொன்னோம் பாருங்க, என்ன வகை சொன்னோம்? ஹதஸை நீக்குவது. அதுக்கு என்ன பேர் சொல்லப்படும்? ஒது செய்வது அல்லது உசுல், குளிப்பதுன்னு சொல்லப்படும். புரியுதா? இரண்டாவது வகை இருக்கு பாருங்க, இரண்டாவது வகை என்ன சொன்னோம்? ஹபஸை நீக்குவது, ஹபஸ் நீங்குவது, அசுத்தம் நீக்குவது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? கழுவுவது. புரியுதுங்களா? ஆடையை அசுத்தத்திலிருந்து கழுவுவது, இடத்தை அசுத்தத்திலிருந்து கழுவுவது, உடலை அசுத்தத்திலிருந்து கழுவிக் கொள்வது. கவனிங்க. வல் முராது பிர்திஃபாஇல் ஹதஸி, ஹதஸ் நீங்குவது. அதனுடைய கருத்து என்னவென்றால், அல் முராதுன்னு சொன்னா கருத்து, இஸாலத்துல் வஸ்ஃபில் மானிஇ மினஸ் ஸலாதி باستعمال الماء في جميع البدن ان كان الحدث اكبر وان كان حدثا اصغر يكفي مروره على اعضاء الوضوء بنيه. அது வரைக்கும் வந்துங்க. கவனிங்க, இப்ப ஹதஸ் நீங்குவது, நான் இதுக்கு விளக்கம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹதஸ் நீங்குவது என்பதற்கு கருத்து என்னவென்றால், தொழுகையை தடுக்கக்கூடிய, தொழுகையை தடுக்கக்கூடிய தன்மையை நீக்குவது. தொழுகையை, தொழுகையை தடுக்கக்கூடிய தன்மை எது? ஒரு மனிதர் அதாவது சுய தேவைக்காக வேண்டி போயிட்டார், அப்ப போனதுக்கு பிறகு அவர் தொழுக முடியாது. புரியுதுங்களா? சுய தேவைக்காக வேண்டி சென்றது அவரை தொழுகையிலிருந்து தடுத்து விட்டது. குளிப்பு கடமையாகிவிட்டது, அது அவரை தொழுகையிலிருந்து தடுத்து விட்டது. அப்ப ஹதஸ் அக்பராக இருந்தால் அந்த தொழுகையிலிருந்து தடுக்கக்கூடிய தன்மையை நீக்க வேண்டும். பிஸ்திஅமாலில் மாஇ, தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலமாக, ஃபி ஜமீஇல் பதனி, உடல் எல்லாவற்றிலும். அப்ப உடல் எல்லாவற்றிலும் தண்ணீரை பயன்படுத்தி அந்த தொழுகையை தடுக்கக்கூடிய தன்மையை நீக்க வேண்டும். எப்போது? ஹதஸ் அக்பராக இருந்தால். அப்ப உடல் எல்லாவற்றிலும் தண்ணீரை பயன்படுத்துறதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு கூலிக்கிறது. புரியுதா? சில நேரத்தில் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா. வயின்கான ஹதஸ் அஸ்கர, அந்த ஹதஸ் சின்ன ஹதஸாக இருந்தால், எக்ஃபி முரூருஹு அல அஅதாஇல் வுதுஇ பினியத்தின், ஒழுவனுடைய உறுப்புகள், ஒழுவனுடைய உறுப்புகள் என்னென்ன? முகம், கை, தலைக்கு மசில் செய்யறது, கால், இதன் மீது தண்ணீர் செல்வதின் மூலமாக செல்வது போதுமானது. புரியுதுங்களா? இப்ப முகத்துல தண்ணீரை ஓட்டி விடுறீங்க, அப்புறம் கையில தண்ணீர் ஓட்டுறீங்க, இதெல்லாம் போதுமானது. எதுக்கு? ஹதஸை, சின்ன ஹதஸை நீக்குவதற்கு. தண்ணீர்
தண்ணீர் இல்லை என்றால் இப்ப தண்ணியே இல்லாம போயிருச்சுமா, கிடைக்கல, அப்ப என்ன செய்யலாம், தயமும். அதான் அடுத்து சொல்றாங்க, தண்ணீர் இல்லை என்றால் அவ் அஜஸ அன்ஹு, தண்ணீர் இருக்கு ஆனா தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் இவர் பலவீனமாகி விட்டால், அஜஸ பலவீனமாகி விட்டார், அன்ஹு அதை விட்டு, அதாவது தண்ணீரை விட்டு. அப்ப தண்ணீரை பயன்படுத்த முடியாம பலவீனமாயிட்டார். எப்படி உதாரணமா, உடம்பு சரியில்லாம இருக்காரு, காய்ச்சலா இருக்கிறாரு, அல்லது காயப்பட்டு கட்டு போட்டிருக்கிறாரு, மூஞ்சி முறையில ஒரே அடி, அந்த மாதிரி அப்படி இருந்தா இஸ்தமல, அவர் பயன்படுத்தி கொள்வார் மா யனூபு அன்ஹு, அதற்கு பகரமான ஒன்றை. எதுக்கு பகரமான ஒன்றை, தண்ணிக்கு பகரமான ஒன்றை. அது என்ன, துராப், அதுதான் மண். புரியுதா, அல சிஃபத்தில் மஅமூரி பிஹா ஷர்அன், மார்க்கம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையில், அல சிஃபத், சிஃபத்னா முறை, அல் மஅமூரி பிஹா சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, எங்க ஷர்அன் மார்க்கத்தில், மார்க்கத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முறையில் அந்த தண்ணிக்கு பகரமானதை அவர் பயன்படுத்திக் கொள்வார். புரியுதா இல்லையா, புரியல. இப்ப தண்ணி இருந்தா நம்ம ஒது செய்வோம், ஒது எப்படி செய்வோம், அள்ளி கொப்பளிப்போம், கையை கழுவுவோம், மிஸ்வாக் செய்வோம், மூஞ்ச கழுவுவோம், அப்புறம் கையை நல்லா கழுவிப்போம், அப்புறம் தலையில மசூது பண்ணிப்போம், காலு கழுவுவோம். புரியுதா, இப்ப தண்ணி இல்லம்மா, அல்லது தண்ணி இருக்கு பயன்படுத்த முடியலம்மா, சரியா. இப்ப குளிப்பு எப்படி குளிப்போம், உடம்பு ஃபுல்லா தண்ணியை ஊற்றி குளிப்போம். இப்ப தண்ணி இல்ல அல்லது தண்ணி இருக்கு பயன்படுத்தல, இப்ப மண்ணை வச்சு தயமம் செய்யணும். எப்படி தயமம் செய்யறது, எடுத்து வாய்க்கு பிடிக்க வேண்டியது, ஏமா மண்ணை அள்ளி வாய்க்கு பிடிக்கலாமா, அள்ளி தலையில போட்டுக்கலாமா, மசூது பண்றேன்னு வச்சு வரை தேய் தேய் தேய். அந்த காலத்தில் ஆத்துல குடிக்க வைப்பாங்க, ஏன்னா ஒரு சஹாபி அப்படித்தான், ரசுல்லா காலத்தில் அவர் போருக்கு போயிருக்கும்போது குளிப்பு கடமையாயிருச்சு, என்ன செஞ்சாரு, நேரம் தூரமா போய் அவர் அப்படியே சொல்றாரு, கழுத மண்ணுல படுத்து புரண்டு எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சாருன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. புரியுதா இல்லையா, அப்பதான் ரசூலுல்லாஹ்ட வந்து இன்னொரு சஹாபி, புரியுதா, கலீஃபா உமர், அவங்க 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 அப்படிலாம் நான் இப்படி செய்ய மாட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா செஞ்சாங்க. ரெண்டு பேரும் ரசூல் சல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், குளிப்புல கடமையாயிருச்சு, இப்ப ஒழு செய்யறதுக்கு வந்து இப்படி செஞ்சுக்கிட்டோம், ஓகே குளிப்புல கடமையாயிருச்சு, அதனாலதான் மண்ணில் பிறண்டு நான் படுத்து எந்திரிச்சேன்னு சொல்லிட்டு, தமர்ருகல் ஹிமாரி, தமர்ரகத்து தமர்ருகல் ஹிமாரி, இந்த கழுத குதிரை எல்லாம் வந்து மண்ணில் படுத்து புரண்டு எந்திரிக்கும் பாருங்க, அந்த மாதிரி நான் புரண்டேன் அப்படிங்கிறாப்புல அந்த சஹாபி. இதுல என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த இடத்துல அவங்க அந்த நேரத்தில் அந்த சட்டத்தை அறியாமல் இருந்திருக்கிறாங்க, ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய சட்டம் என்று வந்துவிட்டால் எதுக்குமே அவங்க தயாருங்கிறது இங்க புரியும். இப்படி ஒரு மனுஷ மண்ணில் உளுந்து புரல்றத சாதாரணமா ஒத்துப்பானாங்க சொல்லுங்க பாக்கலாம், அவனுடைய கண்ணியத்தை பார்ப்பான், உடலுடைய அழுக்க பார்ப்பான், எல்லாத்தையும் பார்ப்பானா இல்லையா. ஆனா அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய சட்டன்னு வந்துட்டா எதுக்குமே அவங்க தயார், என்ன வேணாலும் செய்ய தயார். நம்ம அப்படி கிடையாது, நம்முடைய கம்ஃபர்டபுள், நம்முடைய சுகம், நம்முடைய அது இது லொட்டுலசு எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு எதுக்குமே நமக்கு டேமேஜ் ஆகலன்னு சொன்னா அப்ப சரியத்தை நீ உள்ளரவா, இல்ல என் புருஷனுக்கு பிடிக்காதுன்னா நீ வெளியவே நின்று புருஷன் மட்டும் உள்ளரவா, எங்க அம்மா அத்தாவுக்கு பிடிக்காதுன்னா எங்க அம்மா அத்தா மட்டும் உள்ளரவா, நீ வெளியே நின்று, எப்பன்னா சரியத்தை பிடிக்கலையே கொண்டு போய் வெளியே வச்சிருவோம். புரியுதா இல்லையா, புரியல, நடக்குதா இல்லையாமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் இருந்திருக்காங்க பாருங்க. அதுக்கு தான் அறிஞர் என்ன சொல்றாங்க, அறிஞர்கள் வஹுவ துராப் அல சிஃபத்தில் மஅமூரி பிஹா ஷரஅன், ஷரியத்தில் சொல்லப்பட்ட முறையில் மண்ணை பயன்படுத்த வேண்டும். அப்ப குளிப்பா இருந்தாலும் சரி, ஒதுவா இருந்தாலும் சரி, தயமு செய்யறதுக்குன்னு இலகுவான ஒரு முறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. வஸயதி திக்ருஹா இன்ஷா அல்லாஹ் ஃபி பாபி தயம்முமி, தயமுமுடைய பாடத்தில் அதனுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் வரும், வசயத்தி வரும், ஜிக்ருஹா அதனுடைய விளக்கம் அல்லது அதை பற்றிய பேச்சு இன்ஷா அல்லாஹ் தயமுடைய பாடத்தில். வல் முராது பி ஜவாலில் ஹபசி, ஹபஸ் நீங்குவது என்பதன் அர்த்தம் என்ன, ஐ ஜவாலு நஜாசதி, அசுத்தம் நீங்கிவிடுவது, மினல் பதடி, உடலிலிருந்து, வஸ்தௌபி ஆடையிலிருந்து, வல் மக்கானி இடத்திலிருந்து. அப்ப மார்க்கத்தில் தஹாரத் என்பது ஒன்று ஹதஸை நீக்குவதற்கு சொல்லப்படும், அல்லது ஹபஸை நீக்குவதற்கு சொல்லப்படும். ஹதஸ் இரண்டு வகைப்படும். ஹதஸ் அக்பர், ஹதஸ் அக்பரை நீக்குவதற்கு குளிக்க வேண்டும். ஹதஸ் அஸ்கரை நீக்குவதற்கு உது செய்ய வேண்டும். அப்ப அதுக்கு மார்க்கத்தில் தஹாரத்துன்னு சொல்லுவாங்க. மார்க்கத்தில் கடமையான குளிப்புக்கு பேரு தஹாரத்துன்னு சொல்லுவாங்க. அதே போல உது செய்யறதுக்கு பேரும் தஹாரத்துன்னு சொல்லுவாங்க. அதே போல இரண்டாவது ஹபஸை நீக்குவதற்கும் தஹாரத் என்று மார்க்கத்தில் சொல்லப்படும். ஹபஸ் என்று சொன்னால் என்ன? அசுத்தம். புரியுதுங்களா? அழுக்கு வேற, அசுத்தம் வேற. அழுக்கு எல்லாம் அசுத்தம் கிடையாது. புரியுதுங்களா? அசுத்தம் நீங்குவது. அசுத்தத்தை எங்கெங்கிறது நீக்கணும்? நம்ம கண்டிப்பா உடல் ஆடை இடத்திலிருந்து.